இதெல்லாம் வந்து அன்னை பராசக்தி திருவிட்டமையினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த உபனிஷத் கிளாஸ்ல ஒரே ஒரு வாரம் மட்டும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தோம். மீண்டும் நம்ம வெள்ளிக்கிழமைக்கு வந்துடலாம்னு எல்லோருடைய அபிப்பிராயமாக இருந்ததுனால எல்லாத்தையும் திரும்பவும் வெள்ளிக்கிழமை வந்துட்டோம். நாம தொடர்ந்து இனிமேல் வெள்ளிக்கிழமை நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இந்த சிந்தனையில நம்ம 9வது மந்திரம் பார்த்தோம். அக்ஷர பிரம்மம், அக்ஷர பிரம்மத்தை வந்து சொல்லுகின்ற உபனிஷத் என்ன சொன்னிச்சு, அதனுடைய அது என்ன, அது அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அணு, அது அஸ்தூலம், அனனு என்று கூறி உபனிஷத் வந்து அது நிஷேத முகமா அதை வந்து இதுவல்ல இதுவல்ல நேத்தி நேத்தின்னு சொல்லி ஒரு 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 மெத்தடாலஜி, ஒரு ஒரு சொல்முறை அல்லது ஒரு பிரயோக முறை. அது நம்ம நம்மளை வந்து நம்ம எப்படி நம்மளை நடத்திக்கிறோன்றது பொறுத்திருக்கு. சில 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 விஷயங்களை நாம நாம வந்து நம்ம நமக்கு நாம் சொல்லும் பொழுதோ அல்ல நம்மளை நடத்திக்கும் பொழுதோ இப்படி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே போவோம், இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நிராகரிச்சுட்டே போவோம். அப்போ இந்த சுய நிரா நம்ம நான் சுய நிராகரிப்பு சுய ஏற்புடைமை ரெண்டு விஷயம் இருக்கு நம்மக்கிட்ட. பல சமயங்களில் நம்மளை வந்து நம்மளை ரொம்ப பிடிக்கும். நமக்கு நம்மகிட்ட இருக்க சில குணங்கள், நம்மகிட்ட இருக்க சில உள்ளுமைகள், வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, அது மற்றவங்கள்ட்ட நம்ம பார்க்காத பட்சத்தில் ஆஹா ஆஹா ஆஹான்னு இருக்கும். சில சமயங்களில் நம்மகிட்ட இருக்கிற இந்த என்ன ஒரு சில வெளி சொல்ல முடியாத இல்லை கீழ்மைகள் சில இருக்கும் பொழுது அது நானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் ஏற்படும். நமக்கு இப்படியா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நமக்கு கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். அப்படி வெறுப்பு நம்ம மேலே நமக்கு வந்து ஒரு தாழ்வு உணர்ச்சி ஏற்படும் இல்லை, அல்லது நம்ம மாதிரி நமக்கு நமக்கு வந்து ஒரு 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 ஒவ்வாமை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதெல்லாம் நீ கிடையாது அப்படின்றது எந்த அற்புதமான வழி வந்து நேத்தி நேத்தி தான், இதுவல்ல இதுவல்ல இதுவல்ல. பாருங்க சாஸ்திரம் நம்மளை வந்து எவ்வளோ பத்திரமா அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அது அது நம்மளை கையாளுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அற்புதம். அது அருமை அருமை. ஏன்னு சொன்னால் நம்ம நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்று சுய ஏற்படுமை, செல்ஃப் அக்செப்டன்ஸ். செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அது இல்லாட்டி அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு மதிப்போட, மதிப்புன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையோட. யாருக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கோ சுய மதிப்பு இருக்கோ அவங்க ஆட்டோமேட்டிக்லி வந்து அவங்க மேலே எல்லோருக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு மரியாதை இல்லைன்னு தென்படுதோ அங்கே பார்த்துக்கோங்க, நம்ம நமக்கு நம்ம மேலே நமக்கு வந்து என்ன இல்லை, சுய மதிப்பு இல்லை. நான் சுய மதிப்பு இல்லாதனால தான் அங்கே அங்கே வந்து அவமரியாதை ஃபீல் பண்ணுறோம். நம்ம வி ஃபீல் லெஸ் அவங்களோட கொஞ்சம் குறைச்சது நம்ம அப்படின்னு தோணும் நமக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து சுய மதிப்பு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, பிகாஸ் மேபி வி லேக் சம் வேல்யூஸ். சில அவங்ககிட்ட இருக்கிற பெரும் குணங்கள், ஒரு தாராள குணம், இல்லை அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பேரன்பு, அல்லது வந்து என்ன தன்னால் மட்டும் ஒரு அன்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நமக்கு நினைக்கி நினச்சி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சிறுமைக்கு ஒரு சின்ன கீழ்மைக்கு நாம் வந்து ஆளாகுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படிலாம் ஆளாகும் போதெல்லாம் இந்த உபனிஷத் நாம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து இது இவ்வளோ தூரம் வந்து பிரம்மம் அப்படின்ற ஒரு 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 கருத்துருவம், பிரம்மம் அப்படின்ற ஒரு என்ன இருப்பு அல்ல கருத்துருவம், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு என்ன சொல்றது, பிரம்மம் அப்படி சொன்னால் நாம் தான் அது. இருந்தாலும் அதை பற்றிய தெளிவு இல்லாதனால அதை பற்றி சாஸ்திரம் வந்து தெளிவாக சொல்லுது, அது என்னன்னு சொல்ல வார்த்தைக்கு எட்டாததுன்றதுனால வந்து அது அகோச்சரம்னு சொன்னிச்சு இல்லையா. அகோச்சரம்னு அந்த வார்த்தைலாம் உபநிஷத்தில் போயிட்டு நம்ம கேட்டிருக்கோம். இது அறிவுக்கு மனசுக்கு எட்டாதுன்னு சொல்லுது. அறிவுக்கு மனசுக்கு எட்டாதுன்றதுனால அது இல்லைன்னு ஆயிராது. அதனால அது வி டாக் அவர் தி பரம் அப்படின்னா டிரான்ஸ்டென்டல் அர்த்தம், டிரான்ஸ்டென்டல்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம அறிவுன்றது நம்ம மனசுன்றது நம்முடைய புரிதல் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கால தேசத்துக்கு உட்பட்டது. ஒரு டைம் இருக்கிறனால்தான் நம்ம வந்து எதையும் நம்ம வந்து பார்க்குறோம், கேட்குறோம், புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த கால தேசத்துக்கு அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு இந்த கால தேசத்தை வந்து சிருஷ்டி பண்ணி அதை வந்து நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு பேர் இருப்பை இறை அப்படின்னு சொல்றோம் நாம இல்லை. உபனிஷத்தோட புரிதல் இது, உபனிஷத்தை நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு பேர் இருப்பு, அந்த பேர் இருப்புக்கு முன்னால நம்ம வந்து ரொம்ப சின்னதா ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா, ரொம்ப தேவை. அது நம்ம ஒரு துளி தான் தெரியும். ஒட்டுமொத்த இருப்பை நாம வந்து என்ன கிரியேட் பண்ணல. ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கணும் சொன்னா, ஓகே அப்படின்னு சொன்னா அது ஈஸ்வரன் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரம்மத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வருது சாஸ்திரம். ஈஸ்வரன் அப்படி புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு அப்படி புரிஞ்சுக்கோ. அப்புறம் வந்து அப்புறம் வந்து பாருங்க, அது வந்து ஹிரண்ய கர்ப்பன், அந்த அந்தரியாமி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. எப்ப எப்ப நம்ம வந்து பிராஜ்ஞனா இருக்கும் பொழுதுதான். ஆனா பிராஜ்ஞனா பிராஜ்ஞன் நம்ம வந்து இப்ப என்னவா இருக்கிறோம், நம்ம விழிப்பு நிலையில இருக்கோம் இல்லையா. விழிப்பு நிலையில வந்து நான் வந்து ஒரு ஒரு ஜாக்கிரத அவஸ்தையில வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்போம்னா இருக்கிறேன் இல்லையா. இப்ப கனவுகள் இருக்கிறேன், அதுக்கும் தாண்டி ஒரு ஒரு இருப்பு நிலையில அல்லது விழிப்பு நிலையில அதுதான் பிராஜ்ஞன்னு சொல்லுவாங்க. அது நம்ம நம்ம நம்முடைய இந்த அறிவுக்கு இந்த மனசுக்கு எட்டாதது. ஆக இந்த மனசுக்கும் இந்த அறிவுக்கும் எட்ட மாதிரி சில காரியங்களை நம்ம பண்றதுக்கு சாரி சாஸ்திரம் என்ன பண்ணுது, பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில எதெல்லாம் மனசு கெட்டும் நமக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படையில மனிதர்கள் வந்து எப்படி இயங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இயங்குறாங்கன்னு பார்ப்போம், எப்படி இயங்குறாங்க அப்படின்னு கேட்டா, மனிதன் வந்து மனதின் வழியா வந்து பொருள் இன்பத்தை விரும்புறான். மனசுன்னு இருக்கு இல்லையா, வந்து எப்பொழுதுமே அர்த்த காமன்னு சொல்றோம் இல்லையா, பொருள் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கணும், பொருள் இன்பத்தை புண்படும். அப்புறம் அறிவின் வழியாக அதையும் தாண்டி பொருள் இன்பம் சொல்லணும் இல்லையா, அதையும் தாண்டி ஏதோ அறம் வீடுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்த காம தர்ம மோட்சம் சொல்லிட்டு அறம் அறம் அது வந்து எது சிந்திக்கினா மனசு சிந்திக்காது, அறிவு தான் சிந்திக்கும். இது வந்து இது இது நம்ம தர்மமா நடந்துக்கிறோமா, இது இது தர்மமா, இது முறையா, இது சரியா அப்படின்றது எடை போடுறது எது அறிவு இல்லையா. அறிவு மூலமா அவன் எதை அடையிறான்னு சொன்னா தர்மத்தையும் மோட்சத்தையும். மோட்சம் வந்து மோட்சம் அப்படின்னு சொல்றது அது வீடு, வீடுன்றது ஒரு விடுபட்ட நிலை சொன்னா இல்லையா. இந்த வீடுனா ரொம்ப அழகான வார்த்தை தமிழ்ல, தமிழ் மாதிரி ஒரு மொழியில வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் இப்ப எப்படி வந்து நாம மோட்சம் சொன்னா முக்தின்ற வார்த்தை மோட்சம்ன்ற வார்த்தை எல்லாம் விடுபட்டதுன்னா அர்த்தம் ஆக்சுவலி. அது தமிழ்ல அது வீடுன்னு சொல்றாங்க. அப்ப எது வீடுனா விடுவது வீடு, விடு சூடுவது சூடு, கடுவது காடு, இந்த மாதிரி வார்த்தை படுவது பாடு. இந்த இந்த வார்த்தை தமிழ் தொல்காப்பியத்துக்கு போனோம் நாம். அப்ப கடுமை என்ன, கடுன கடுமையானது உள்ள போனா என்ன இருக்குன்னு தெரியாது. சிலி சிங்கம் சிலி புலி என்ன சிங்கம் புலி எல்லாம் அடிச்சு சாப்பிட்டோம் நம்மள இல்லையா, அதான் கடு, அதான் காடுன்னு வருது. அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்தில் அடைஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு நிறைவு அப்படின்றது வந்து நம்ம நம்மளுடைய ஒரு விருப்பமா இருக்கு, என்னுடைய ஒரு பெரிய அறிவு தேவையா இருக்கு, மனத்தேவை. பல பல விஷயம் பல விஷயங்கள் இந்த உலகத்துல தேவைப்படுது. ஒரு எனக்கு என்னது தேவைப்படுது, ஒரு ஒரு என்ன பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு ஒரு ஏற்புடைமை, அதாவது எல்லாரும் என்ன வந்து ஒரு அடையாளம் தேவைப்படுது. ரொம்ப நல்லவன் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னா அதோட சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் போக போக வந்து சொல்றதை குறைச்சிக்கிறாங்க, அப்புறம் போக போக சொல்றது குறைக்கும்போது வேறு எது மூலமா நம்ம வந்து என்ன நமக்கு என்ன ஏற்படணும், ஒரு செல்ஃப் வேல்யூ ஏற்படணும் இல்லையா. அப்ப அது எது கொடுக்கணும், அறிவு தான் கொடுக்கும். யூ ஆர் வெரி இன்ஃபார்ம் பர்சன், பீப்புள் வில் லவ் யூ, உங்கள்கிட்ட பேச ரொம்ப விரும்புவாங்க. உங்க அழகுக்காக இல்லை, உங்க இளமைக்காக இல்லை, உங்க அறிவுக்காக இல்லையா. அப்புறம் அதையும் தாண்டி சும்மா உங்களோட சன்னதியிலேயே, அதான் சத்சங்கம் சொல்றது, ஏன்னா ஞானிய வந்து சமீபம் சொல்றது, நம்ம சன்னதியிலேயே யாருக்கு இருப்போம் சொன்னா நம்முடைய ஞானத்துக்காக. அந்த இருப்பே நமக்கு வந்து சொல்றோம்ல, திடீர்னு பார்த்தா அந்த கோயிலு பக்கம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திடீர்னு ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து ஷிரடி பவனே யாரும் தெரியாது, நாங்கெல்லாம் ஷிரடிக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சன்னதி அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னமும் பண்ணுது அவங்களுக்கு. அப்ப நம்முடைய இருப்பு எங்கெல்லாம் வந்து ஒரு சுகத்தை அடையிடுது, எங்கெல்லாம் வந்து இட் ஃபீல்ஸ் நாட் செக்யூர், நாட் ஏன்னா பாதுகாப்பா உணர்றது, பாதுகாப்பா உணர்றது இல்லை, சுகமா உணர்றது இல்லை. அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா, எங்கெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு நிறைவை உணர்றது, ஒரு அமைதியை உணர்றது, ஒரு நிம்மதியை உணர்றது, அதுதான் கோயில் குளம்லாம் சொல்றோம், யாத்திரை எல்லாம் சொல்றோம். திடீர்னு போய் காசில் கொண்டாட்டு உட்காந்து வரேங்க, மீன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னன்னு தெரியல. ஆக ஆக அப்ப மனுஷன் வந்து எப்படி அவன் வந்து இயங்குறான் அப்படின்னு கேட்டா, ஒன்னு மனசு மூலமா, அறிவு மூலமா. மனசு மூலமா அவனுடைய என்ன சின்ன வயசுல, அறியாத வயசுல, அவனுடைய பாலிய வயசுல, அப்புறம் அவனுடைய வந்து என்ன பருவத்துல, இதெல்லாம் ஒரு மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல அவன் இந்த இந்த வாழ்க்கை அவனுக்கு ஏதாவது கொடுக்க வச்சிருக்கா, இதுக்கு மேல எதையும் அடைஞ்சிருவான் நம்ம அப்படின்னு சொன்னா, யாரும் அடை எல்லோரும் அடையக்கூடிய பெரும் நிலை எது அப்படின்னு கேட்டா அக்ஷர பிரம்மம்னு சொல்லுது சாஸ்திரம். என்ன சொல்லுது, பெரும் நிலைன்றது அது அது பிரம்மம். அதை பற்றி நாம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த தி கான்செப்ட் ஆஃப் காட் இருக்கு இல்லையா, இந்த இறை அப்படின்னு ஒரு ஒரு தத்துவம் இருக்குல்ல, அதை பத்தி கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு, இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது, 8வது 10வது மந்திரம் இது, மனுஷ ஜென்ம மேன்மை பற்றியும் பிரம்ம ஜானத்துடைய பெருமையும் பத்தி பேசுது. பிரம்ம ஜான மகிமா, மனுஷ ஜென்ம மகிமா, ரெண்டு விஷயத்த இந்த இந்த மந்திரம் முக்கியமான மந்திரம் இது. இந்த மந்திரம் பேசுது என்ன, 8வது அத்தியாயத்துல 8வது பகுதியில 10வது மந்திரம் இது. யோவா ஏதத் அக்ஷரம் கார்கி கார்கி பாத்திய சொல்றாரு, அபி அதி அபி அவிதித்வா அஸ்மின் லோகே ஜுஹோதி யஜதே தபஸ்தப்யதே அப்படின்னு இந்த மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள போகும் நம்ம. அதுக்கு முன்னால இந்த இந்த மனுஷ ஜென்ம மகிமா மேன்மை அல்லது பிரம்ம ஞான மேன்மை, இதை பற்றி கொஞ்சம் நம்ம சிந்திச்சிடணும். இது வாழ்க்கையில நம்ம அடையக்கூடியது என்னன்னு சொன்னா, அதான் ஒரு ஒரு நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்முடைய ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்ன சொல்றோம், அந்த காலத்துல சொல்லுவோம், பழமைன்னு சொல்லுவோம். அதுல வந்து வாழ்க்கையின் நோக்கம் வந்து இறைவனை அடைதல்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொன்னா கடவுளை அடையிறது அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லி வச்சிருக்காங்க. கடவுளை அடையிறது தான் உலகத்தை பெரிய உளுமையும், ஒரு ஹையஸ்ட் வேல்யூ எது, இறை. இப்போ அது மேலே நமக்கு என்ன இருக்கணும், அது மேலே நமக்கு வந்து என்ன, இறை முதல் இறை அச்சம் இருக்கணும், அப்புறம் வந்து இறை அன்பு. அதனால நமக்கு ஒரு தாழாத மாளாத ஒரு அன்பு இருக்கணும். அப்போ அதை நம்ம வந்து அதை நம்ம வந்து வாழ்க்கை நோக்கம் அதுவா வச்சிருந்தாங்க. ஆனா மெல்ல மெல்ல அதை பற்றி அது வந்து எப்படி வளர்த்தெடுத்தாங்க, அது வந்து ஒரு உயர்ந்த விளிமியம் தான், உயர்ந்த வேல்யூ தான் அது. ஏன்னு சொன்னா அன்பே சிவம்னு சொல்றோம் இல்லையா, எது சிவம்னா அன்பு தான் சிவம்னு சொல்றோம் இல்லையா. அவங்க அவங்களோட சம்பிரதாயத்திலையும் மற்ற அந்த ஐரோப்பியர்களின் சம்பிரதாயத்திலையும் கூட, வெஸ்டர்னஸோட சம்பிரதாயத்தில் கூட காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க, அன்பு தான் கடவுள்ன்றாங்க. அது மூலமா வந்து அந்த அன்பு எல்லாரும் உணரும் பொழுது நம்ம வி ஃபீல் வெரி அட் ஈஸ் வித் அவர் செல்ஃப் பிகாஸ் தேட் பீங் அவர் நேச்சர். என்ன சொல்றாங்க, அது நம்மளுடைய சொரூபமா சுபாவமா இருக்கிறதுனால, இந்த சொரூபமா இருக்கிறதுனால அதை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். எவ்ரிபடி லைக் டு பி லவ் இல்லையா, எல்லாரும் வந்து எல்லா அன்பு சேர்த்து எல்லாருக்கும் பிடிக்கும். நமக்கு அன்பு செய்ய தெரியுதோ இல்லையோ, கரடு முரடான ஆள் கூட வந்து என்ன இப்படி இப்படி ஒரு அன்பு செஞ்சுன்னு சொன்னா அப்படியே என்ன என்ன ஆயிடுவான், கொஞ்சம் அப்படியே மடிஞ்சிருவான் இல்லையா. அதனால அதனால நமக்கு இப்படி வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு விழுமையும் வேல்யூ அப்படின்னு சொன்னா என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, கடவுள்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை நாமும் ஒரு வகையா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா கடவுள் தான், ஆனா அதுவே வந்து ஒரு நிறுவனம், நிறுவனமாக்கப்பட்ட பொழுது, நிறுவனம் சொன்னா எஸ்டாப்லிஷ்ட் ரிலிஜன் ஆனோடனே என்ன, அங்கே அதிகாரம் வந்து சேர்ந்துடும், சேரும் பொழுது என்ன ஆகுது, அங்க அது வந்து எல்லாத்தையும் அடிமைப்படுத்திடும். வாழ்க்கை நோக்கமே வந்து என்னன்னு சொன்னா நாம வந்து சுதந்திரத்தை அடையிறதுக்கு தான் இல்லையா. எப்படி இருக்கிறது, ஒரு ஃபீல் ஃப்ரீ, விடுதலை தான், விட்டு விடுதலையாகி இன்னைக்கு போய் இந்த சிட்டுக்குருவி பதனையே பாரதி பாடுறான். அப்ப அவனுடைய என்ன விடுதலையை வந்து, அல்ல அவனுடைய இருப்பை வந்து யாரோ சீண்டி இருக்காங்க. ஏன்னா அவனை அடிமைப்படுத்தியிருக்காங்க, ஒண்ணு பொருளால் அடிமைப்படுத்துறாங்க, அன்பால் அடிமைப்படுத்துறாங்க, ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்துறாங்க. அவன் வந்து என்ன என்ன ஆயிடுறான், அவன் துடிச்சு போயிடுறான், பாரதி துடிச்சு போய் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் உதறிட்டு மேல எழுந்துடுறான். ஆக அவன் மெல்ல மெல்ல, அப்ப அந்த அந்த சப்ஜெக்ட் என்ன என்ன ஆகுதுன்னு சொன்னா, இது நம்ம வந்து ஒரு 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 என்ன ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவமா விரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, ஒரு ஒரு காலகட்டத்துல கடவுள் அப்படின்ற ஒரு 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 தத்துவம், கடவுள் இறை அப்படின்ற ஒரு தத்துவம் வந்து ரொம்ப உயர்ந்த உரிமையா இருந்துச்சு. அது அது எப்பொழுதுமே அதான் என்ன என்ன சொல்றாங்க, நீன்றது ஒண்ணும் கிடையாது, நீ வந்து பொய், நீன்றது உண்மை கிடையாது, இது உண்மை, கடவுள் தான் உண்மை. அந்த உண்மை அடையிறது தான் வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க, இல்லை ஆதியில் அப்படிதான் சொல்லி வச்சாங்க. அதில் எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் எல்லா ரிலிஜன்ஸும் எப்படி இருக்குன்னு சொன்னால், கடவுள் தான் எல்லாம், நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது, அது கேள்வியே கேட்கக்கூடாது. முதலாவது சில சம்பிரதாயத்தில் நீ கேள்வியே கேட்க முடியாது, அது கொஸ்டினே பண்ணக்கூடாது. கொஸ்டின் பண்ணால் இட்ஸ் என்ன அது, அது வந்து இறை நிந்தை. கடவுள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிந்தனை செய்கிறீங்க அப்படின்னு நிந்தனை சட்டத்துக்கு போட்டு கழுத்து சீவிடுவாங்க, சீவி. இதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் அதான் எப்பொழுதுமே ஒரு 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 வாழ்க்கை தத்துவத்தை சிந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ஒரு வரலாற்று பிரச்சனையோடு வச்சு பார்த்தோன்னு சொன்னால் தென் வி கெட் கனெக்டட், நமக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும். இல்லாட்டி சும்மா நீ கடவுளை நம்பினா யார், என்னது கடவுளை நம்பி, என் வாழ்க்கை இப்படி பண்ணி வச்சிருக்காரு, யாரை கடவுளை நம்ப சொல்கிறீங்களே, என் வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்கேன் நான் அப்படின்னு நமக்கு என்ன ஏற்படுது, ஒரு 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 கோபம் வருது. அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம இறை பற்றியோ கடவுள் பற்றியோ அல்லது பெரு உயர்ந்த தத்துவம் மோட்சம் பற்றியோ சிந்திக்கும் பொழுது ஒரு வரலாற்று பிரச்சனையோடு இது எப்படி எப்படி நகர்ந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம், ஏன் இப்போ வந்து எனக்கு வந்து நான் கடவுளாக நம்புறது கிடையாது, நான் சாமியெலாம் கும்பிட்றது கிடையாது, நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது, என் உண்டு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு நிம்மதியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா, அந்த காலத்து சொன்னால் வந்து அது வந்து இறை நிந்தையாக போயிடும். யாரும் கும்பேன்மாங்களோ அப்படி சொல்ல வச்சுருவாங்க, உள்ளே வச்சா பரவாயில்ல, இப்போதான் உள்ளே வைக்கிறதுலாம், அப்படிலாம் ஒரே தலையை சீவிடுவாங்க, யாரும் கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்க, இல்லாட்டி என்ன சிலுவில் சிலுவில் ஏற்றிடுவாங்க. அப்போ ஆனால் இப்போ என்னச்சு மெல்ல இந்த இது அது அதான் பழங்காலம்னு சொல்கிறது. இப்போ நவீன காலத்தில் என்னன்னுச்சு, இறைய விடுங்கப்பா, மற்ற நம்மளை பாருங்க, நான்றது முக்கியம் இல்லையா. அப்போ அதுதான் அதனால தான் நம்மளுடைய திங்கர்ஸ் அப்போ அந்த வழியில் வந்த பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நீச்சே அப்படின்ற ஒரு ஃபேட்ரிக் நீச்சே அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஒன்று இப்போ சொல்கிறாரு, தியாத தியாத இஸ் ஹேல்ன்றாரு. ஏன் மற்றதை பற்றி பிற இருக்கு இல்லையா, நான் பிற அது இருக்கு இல்லையா, அது இஸ் ஹெல்னாரு, அதோட விட்டுறல அவரு. நீ அதுன்னு சொல்றது உடனே கடவுள் தான் நீ சொல்ற, அதனால காட் இஸ் டேட்னு சொன்னாரு. சிந்தனை பாருங்களேன், இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் தான் கார்ல் மார்க்ஸ், பிறகு நிறைய சிந்தனையாளர்கள் வரிசையா சிக்மண்ட் ஃப்ராய்டு, கார்ல் மார்க்ஸ், பிறகு இந்த இந்த நாத்திகவாதம் இல்லை, அவர் அவரை தொட்டு தான் தொடர்ந்து அது வந்துச்சு. ஆக ஏன்னு சொன்னா, அப்புறம் கூட நம்ம தமிழ்நாட்டில் கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு சொன்னார் பெரியார். இங்கிருந்து வந்துச்சு இப்படி தெரியுது இல்லை, அந்த அந்த சார்ந்து தெரிஞ்சுன்னா யூ ஃபீல் என்ன குட், எப்படி இதை நம்ம நாம புரிஞ்சுக்கலாம், யாரை நம்ம ஏற்றுக்கணும், எப்படி நாம் வந்து நம்மளோட சிந்தனையை கட்டமைச்சுக்கணும், வடிவமைச்சுக்கணும், நம்ம எப்படி சிந்திச்சா வில் வேர் ஈஸ் வித் அவர் செல்ஃப், இந்த சிந்தனைகள்லாம் நம்மளை எப்படி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கு, நம்ம எதன் மூலமா வந்து ரொம்ப சீக்கிரமா இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அது பின்னால ஓடிட்டு இருக்க ஆள் கிடையாது. நம்ம நமக்குன்னு ஒரு என்ன இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, நமக்குன்னு ஒரு 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 அறிவு இருக்கு. நம்ம அறிவுக்கு எட்டிய விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்த்து தெளிவா வாழ்றது அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையோட நோக்கம், அதுதான் உண்மையான என்ன மோட்சம், அதுதான் உண்மையான விடுதலை அப்படின்ற அளவுக்கு நம்ம நம்ம சிந்தனை மரபு வந்து தொடர்ந்து என்ன மேம்படுத்தப்பட்டு எல்லா எல்லா சிந்தனைகளும் வந்து எல்லா வார்த்தைகளும் கூட ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இதில் அர்த்தம் இப்போ வாழ்க்கை நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ விவேக சுடான்னு பார்த்துருக்கோம், மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்சரேக ஒரு பும்சத்துவம்லாம் வரும். அதான் ஒரு அம்மா அன்றைக்கி அனுப்பியிருந்தாங்க, பும்சத்துவம்னு சொன்னால் இது இந்த ஆண்களுக்கான மட்டும்தான் இல்லை, யாருக்கெல்லாம் வந்து என்ன இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து ஆண்மைன்றது ஆண் அல்ல, ஆண்மைன்றது என்ன, ஆண்மைன்றது வந்து ஒரு 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 தெளிவு, ஒரு வைராக்கியம், அது ஒரு டிஸ்பேஷன், யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மோக்ஷம். அப்போ பழைய ட்ரெடிஷன் பும்சத்துவத்தை ஆண்களுக்கு தான், அதாவது மோக்ஷம் அடையிறதுக்கு ஒரு தகுதி என்ன சொல்லுது, பல ஒன்று மனுஷனாக பிறக்கணும், அரியது அறியுது மானிடராக பிறப்பது அறியுது மனுஷத்துவம்னு சொல்லுது, அப்புறம் என்ன சொல்லுது முமுட்சுத்துவம், இந்த நான் விடுதலை அடைய வேண்டும் ஒரு பெரிய வேட்கை இருக்கணும், வேட்கை விட்டவனுக்கே வேதாந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது இருக்கணும், அப்புறம் பும்சத்துவம் ஒன்று சொல்லுது, அப்புறம் ஆம்பளையா இருக்குன்னு சொல்லுது. ஐயே அப்ப பெண்களுக்கு கிடையாதுன்னா, அதுல பும்சத்துவம்ன்றது மேன் அர்த்தம் இல்லை, வீரியம்னு அர்த்தம், யாருக்கெல்லாம் வீரம் இருக்கும், நம்ம வீரலட்சுமி இருக்காங்களே, இருக்கு. லட்சுமி இப்பெல்லாம் வந்து எங்க மகாலட்சுமி இருக்கு, எல்லாம் வீரலட்சுமி தான் பாக்குறோம்ல. இல்ல இல்ல சொல்ற பையனும் கேட்டா சொல்றாருங்க, சுவாமி பயமா இருக்கு பேசுறதுக்கு, ஏன்னா வீரமா இருக்குன்னு சொல்றாருங்க. அந்த காலத்துல பெண்கள் மகாலட்சுமி மகாலட்சுமி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க, கொஞ்சம் சட்டம் போய் பேசிடலாம். இப்ப பேச என்ன இருக்கு, பயமா இருக்கு, எல்லாம் வீரலட்சுமி, வீரியம் நிறைந்த லட்சுமின்னு அர்த்தம், அதுவும் தப்பு கிடையாது. அதனால என்ன சொல்றோம், அப்ப இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ரீடிஃபைன் பண்றோம் இல்ல. அங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுதான் பழமைவாதம் ஆச்சாரவாதம் சொல்றது. அந்த புழுதியில இன்னும் அந்த அந்த சாக்கடையில நாம் போய் விழுந்துடாம நம்மை பற்றி ஒரு சரியான தெளிவு நமக்கு இருக்கணும். எதை நம்ம கேட்கிறோமோ அதை சரியா நாம வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு நாம் வந்து என்ன ஆகணும், கரை தேறணும். நாம் நமக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டு நமக்கு ஒரு நிறைவு நிம்மதி நம்ம அடையணும். இப்போ அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பழமைவாதத்திலிருந்து வெளியாகணும். அப்ப அதனால தான் இந்த 15 16 செஞ்சுரி திங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பெர்ட்ரண்ட் ரசல் போன்ற அந்த வெஸ்டர்ல கூட அந்த காலத்துல ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து ஒரு 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 என்ன சர்ச்சுக்கு கீழே இருந்ததுனால அது மீறி வந்தது தானே இந்த திங்கிங் எல்லாம். அது பெரிய மீறல் அது, ரினேசன்ஸ் பீரியட் ஆஃப் ரினேசன்ஸ் சொல்லுவாங்க, மறுமலர்ச்சி காலம் புத்துணர்ச்சி காலம் சொல்லுவாங்க அதை. அப்போ மீறி என்ன சொல்றாங்க, தி அதர் இஸ் ஹெல், காட் இஸ் தே. இப்ப நீ யாரை சிந்திக்கணும், நான் இருக்கேன் இல்லையா, அதுதானே அவைலபிள். நம்ம யார் நமக்கு மொதல் நம்ம கண்ணுக்கு நம்மள தெரியுதா கடவுள் தெரியுதா, என் கண்ணுக்கு என்ன தெரியவே இல்லை சுவாமி, கடவுள் மட்டும்தான் தெரியுது. அவங்களை கொண்டு போய் இப்போ தொண்டை நம்ம தலை விட்டுருவாங்க, ரொம்ப கோளாறு. இப்போ இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க, யாருக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சாமி சாமின்றாங்களோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ன்றாங்க. இப்போ சாரி ராமகிருஷ்ணன் அம்மா அம்மானாங்களே, அவங்க சொல்றாங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் அம்மா ஒன்று இருக்கு, ஷாலினின்னு சொல்லிட்டு ஒன்று பேசிட்டு சொல்லுது, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அவருக்குன்னு சொல்லுது, தைரியமா பேசுது. அப்புறம் ரமணர் மௌனமா இருந்தார்ல, அவருக்கு டிப்ரெஷன் சொல்லுது. நான் சொல்றது இதெல்லாம் தைரியமா பேசுது யூடியூப்ல, ஆச்சரியம் வச்சு கேட்கறதுக்கு. பட் கேட்டு வைப்போம், இட்ஸ் ஓகே, எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு, யார் என்ன வேணாலும் பேசலாம். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப அவங்க எந்த ஸ்பெக்ட்ரம் எதுல இருந்து பேசுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த என்ன என்ன ஒரு மூளை இருக்கு இல்லையா, மூளை இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம். அந்த மூளை இருக்கனால அந்த மூளைக்கு என்ன என்ன தென்படுதோ தட்டுப்படுதோ அதை மட்டும் பேசுறாங்க. சைக்காலஜினா என்ன, சம்திங் டு வித் பிரெயின், சம்திங் டு வித் என்ன நர்வஸ் சிஸ்டம் இல்லையா, நியூரோலஜி இல்லையா. அப்போ மனுஷன் வந்து எப்படி ரிடியூஸ், திஸ் இஸ் கால் தியரி ஆஃப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க, ரிடியூஸ் மேன் டு பிசியாலஜி அனாட்டோமி அண்ட் நியூரோலஜி. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையா, ஏ ஐ எம் அ கான்சியஸ் பர்சன், கான்சியஸ்னஸ் இஸ் அபவ் ஆல் திஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு பெரிய ஃபிலோசபின் தான் இருக்கு. அதை பத்தி பேசுற பெரிய பெரிய திங்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நாட் ஓன்லி இந்தியன்ஸ் மட்டும் சொல்லலை, ஈவன் வெஸ்டர்ன்ஸ்லாம் நிறைய பேர் ஷோபன்ஹவர் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இதை பத்தி தெளிவா அவர் பேசியிருக்காரு. மேன் இஸ் அ கான்சியஸ் பீயிங், கான்சியஸ் இஸ் அபவ், கான்சியஸ்னஸ் இஸ் அபவ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, ஆக பாருங்க இவ்வளவு சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்றேன். இந்த இங்க வந்து மனுஷ ஜென்ம மேன்மை அப்படின்னு சொல்றதுக்கு யார் இதெல்லாம் அப்படி சிந்திக்க முடியும், மனுஷன் தான் சிந்திக்க முடியும். நாலு மாடு உட்காந்து பேசுவோம் சொல்லுங்க, கிளாஸ் வைக்கிறேன், ரெண்டு மாடு வந்து உட்காந்துருக்கோம், இல்லாட்டி மூணு எருமை மாடு உட்காருமா, இல்ல கேட்க மனுஷ மேன்மை சொல்றாரு இல்ல. நான் ஐ டோன்ட் சி இனி இன்னும் பஃபலோஸ் என்ன என்ன காவசியா இல்லையா, அப்ப மனுஷன் மட்டும் தான் சிந்திக்க முடியும் இதை இல்லையா. அப்ப நமக்கு மட்டும் தான் என்ன இருக்கு, இந்த ஒரு பெரிய அறிவு இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம இவ்வளவு பெரிய அறிவு பெட்டகமா, இவ்வளவு பெரிய அறிவு என்ன களஞ்சியமா நம்ம, பிகாஸ் எதை கொடுத்தாலும் நம்ம சிந்திக்க முடியுதே, ஏதாவது ஒண்ணு மனசுல போட்டு அதை பத்தி தீவிரமா தீர்க்கமா நம்ம சிந்திச்சு அதை சரியோ தப்போ அதை அப்புறம் பாத்துக்கலாம், யார் சொல்றது சரி தப்புன்னு சொல்லிட்டு. அறிவுக்கு எட்டி ஆனந்தன், எனக்கு இவ்வளவு தூரம் எட்டி இருக்கு, இவ்வளவு எனக்கு புரிஞ்சிருக்கு, அப்புறம் ஐ ஃபீல் வெரி குட் அபவுட் இட். அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் தான் முக்கியம், நான் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ டோன்ட் டாக் எனி திங் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் டாக் அட் உனக்கு என்ன அனுபவத்தில் இருக்கோ, அனுபவத்தில் இருக்க என்ன அர்த்தம், அறிவில் இருக்குன்னு அர்த்தம், எது அறிவில் இருக்கோ அதை பேசுன்னு சொல்றான். சரியா? அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப நான் முக்கியமாயிடுச்சு, அப்ப அதான் செல்ஃப் வந்துச்சு, நான் செல்ஃப் கான்சியஸ் வந்துச்சு, செல்ஃப் பீயிங் வந்துச்சு, அப்போ செல்ஃப், அப்போ செல்ஃப் ரியலைசேஷன் வந்திருக்கு. எல்லாம் வருது பாருங்க, செல்ஃப் பத்தி நான் நான் அப்படின்னு சொன்னா என்ன பற்றி வருது, அப்ப என்ன பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து எனக்கு வந்து நிறைய என்ன ஆசா பாசங்கள், எனக்கு வந்து தாபத்திரியங்கள், எல்லா விதமான என்ன எல்லா விதமான ஆசா பாசங்களும் எல்லா விதமான விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நான் மெல்ல மெல்ல என்னை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்ன நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் என்ன வந்து நான் வந்து ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் நான் மெல்ல எப்படிப்பட்டவனா இருக்குன்னு சொன்னால், நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பெரிய விழுமியத்தோடு முன்னுக்கு வராங்க. நான் அப்படின்னு சொன்னால் தனி மனிதனுக்கு என்ன தேவைன்னா, அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இது இங்கே இங்கே ஃப்ரான்ஸில் இத்தாலியில் ஸ்டார்ட் பண்ணிச்சு இந்த மூவ்மெண்ட், அது பேர் வந்து என்ன என்ன லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. லிபர்ட்டி என்ன ஃப்ரீடம், சமத்துவத்துக்கு என்ன ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்றது ஒரு மாதிரி சகோதரத்துவம், ஒரு நம்மெல்லாம் வந்து ஒரு ஒன்றிய குலம் ஒருவினை தேவன் சொன்னாங்களா, ஒரு குலம், நம்மலாம் நம்மளாம் ஒரு குலம், எல்லாம் சேர்ந்து ஒரு குமின் ஸ்டார்ட் பண்ணுவோமா, ரஜினிஷ் குமின் ஒரு இருந்துச்சே ஒரிகன்ல, அந்த மாதிரி ஒரு குமிம், அதுக்கு தான் கம்யூனிசம்லாம் வருது, புரியுது உங்களுக்கு. அப்போ நம்ம உள்ளு சேர்ந்து பாடுபடுவோம், ஆக்டிவிஸ்ட்லாம் வருவாங்க. அப்போ தனி மனிதனுக்கு வந்து இதெல்லாம் தனி மனித ஒட்டுமொத்த வாழ்க்கையை தனி மனிதனால் கட்டமைக்கப்படுகின்றது. தனி மனிதன் அறிவு அப்படின்னு சொல்றது, தனி மனிதன் இருப்பு என்று சொல்வது, தனி மனிதன் என்ன வெளிப்பாடு அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, மகத்தானது மனிதன், மகத்தானவன் மனிதன், மனிதன் மகத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு மகத் அப்படின்னு சொல்லிக்கல அப்படின்னு. ஆனா அப்புறம் ஒரு ரைட்டர், அவங்களே ஒரு ரைட்டர் சொல்றாரு, எங்க மகத்தான் மனிதன் மகத்தான ஒரு பொறுக்கின்னு. ஏ இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த 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 என்ன ஆய் நான் அப்படின்றது முக்கியம் சொல்லிட்டு, ஆனா இவங்ககிட்ட என்ன சொல்ல கீழ் அவன் என்னன்னா, எப்ப நான் முக்கியம் சொல்லி ஆரம்பிச்சானோ நல்லது நல்லபடியாக தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அப்புறம் மெல்ல மெல்ல போகும்போது என்ன ஆனுச்சு அப்படின்னு கேட்டா, நான் கிட்ட இப்போ தான் நான் கிட்ட அதிகாரம் குவிஞ்சிச்சோ, அதிகாரம் குவிப்பேற்ற உடனே ஒரு ஹிட்லர் தோன்றான், ஒட்டுமொத்த இனத்தை அழிக்கிறதுக்கு ஒரு 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 ஸ்டாலின் தோன்றான். ஆஹா, அப்ப நான் சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கு, காட் சொன்னாலும் இறைன்னு சொன்னாலும் அது மூலமா ஒரு பெரிய என்ன ஒரு அதிகார குவிப்பு ஏற்படுது, நான் இண்டிவிஜுவல் செல்ஃப் அப்படின்னு போனாலும் இவனுக்கிட்டே என்ன ஏற்படுது, ஒரு அதிகாரம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன என்ன குவிப்பு, ஒரு அதிகார குவிப்பு ஏற்பட்டு சொன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு அழிவா போயிருது இல்ல. அப்ப நமக்கு என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு, இதையும் தாண்டி இங்கே இங்கே உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய சிறந்த உரிமையும் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் அடுத்த ஒரு நவீனவாதம் மாடர்னிசம் வருது, என்ன சொல்றாங்க உலகத்துல வந்து என்ன என்ன சொல்றது, மனித நேயம், ஹியூமனிட்டி, ஹியூமன் மனித நேயம் சொல்றது அப்படின்னு சொல்லி, அப்படி அப்படி இந்த 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 ப்ரொசஸ்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அடிப்படையில் எது இங்கே வந்து முன்வைக்கப்படுதுன்னு சொன்னால், லட்சியவாதம். லட்சியவாதம் சொன்னால் நான் என்னவா இருக்கணும், வாழ்க்கையில் நமக்கு அடுத்த காம லட்சியங்கள் உண்டு இல்லையா, என்ன பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை இல்லையா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அதனால் பொருள் சேரத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றிட்டு நல்ல பொருளை நான் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நாங்கள் உழைக்கணும் அது சரி, அது அதுக்கு வந்து நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லா விதமான உழைப்பும் முயற்சியின் மூலமாக இதெல்லாம் நான் வந்து இங்கே சேகரிக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நான் நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, எனக்கு வந்து பொருள் எனக்கு மட்டும்தானா, அதான் நம்முடைய இந்த பழமை நம்முடைய ட்ரெடிஷன் இருக்குல்ல, நம்ம சம்பிரதாயம் இருக்குல்ல, சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்டு, இது வந்து என்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்லணும். ஏன்னு சொன்னால், இவன் வந்து தன்னுடைய தனி மனித விடுதலைக்காக, சுய மோட்சத்துக்காக இவன் பாடுபடுறான். இட்ஸ் வெரி செல்ஃபிஷ்ன்றாங்க. ஒரு மகான் இருக்கார், ஒரு ரமணரே இருக்கார் வச்சுக்கோங்க, அவர் 40 வருஷம் தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் யாருன்னு கேளு, நீ மோட்சம் அடைவுன்னு சொல்றாரு. ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு கேட்டா, தனி மனித விடுதலைக்கு தான் இப்போ பாடுபடுறாரு. அப்புறம் அவர் கேட்கிறேன், அப்புறம் வந்து அவரை பத்தி ஒரு புக்கு, என்னோட புக் அது என்ன, இந்தியா பெரிய ஆத்தர் அவர், பெர்ட்ரன் ரஸ்ஸல், நாட் பெர்ட்ரன் ரஸ்ஸல், அது பேர் என்ன, பழைய அடிக்கடி அவர் பேரை நான் மறந்துடுவேன். பிறகு சொல்றேன், அவர் எழுதுறாரு. அவர் அப்ப வந்து போல் ஒரு டூ நடக்குது, உலக போர், ரெண்டாவது உலக போர் நடக்கிறப்ப அவர் கேட்கிறாங்க, சரி உலக போர்ல இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி என்னன்னு சொன்னா, இதுவா இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒரு ஃபினாமின், ஒரு அதாவது ஒரு தொற்றுநோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன பண்ண முடியும்? இப்போ கொரோனா வந்துச்சு, யார் என்ன பண்ண முடிஞ்சோம்? யாரும் ஒன்றும் பண்ண முடியல. பல லட்சம் பேர், பல மில்லியன் பீப்புள் செத்து தான் போறாங்க. அந்த மாதிரி அது ஒரு என்ன இயற்கை உபாதை அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனித நேயமே கிடையாது. இந்த மகான்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, இந்த ஞானிகள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சுயநலவாதிகள். சுய மோட்சத்துக்கு, சுய விடுதலைக்கு, தஜ்ஞானத்துக்கு, தஜ்ஞானம், அவங்கெல்லாம் தற்குறிகள் அப்படின்னு எழுதுனர் அது இங்கிலீஷ்ல. என்ன சீக்ரெட் ஆஃப் இந்தியாவா? புக்கு பேரை மறந்துட்டேன், ஆலயம் ஆத்தரையும் மறந்துட்டேன், ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். பலமுறை அவர் பேரை சொல்லியிருக்கேன் நான் இங்க, நீங்க போய் தேடி பாருங்க. ஏன்னா அவர் வந்து தெய்வம் எழுதுறாரு அத அந்த காலகட்டத்தில், 1950ல், 1945 1958ல. அதனால அப்ப இவங்களை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டு இல்லையா. ஆனா நான் வந்துட்ட பிறகு செல்ஃப்னு வந்துட்ட பிறகு, செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு வந்துட்ட பிறகு, இது வந்து இது மற்றவங்களுக்கு மற்றவங்களை வந்து உள்ள, இட் இஸ் நாட், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இது மேட்டிமைவாதம், ஏன்னா எலிட் எலிட்டிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேட்டிமைவாதம் எலிட்டிசம். யாரோ ஒருத்தர் வந்து ஞானம் சொல்லிட்டு, அவர் வந்து என்ன மோட்சம் சொல்லிட்டு ஏதோ வளரிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு எழுதுறாங்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்த்து, ஏன்னா நமக்கு ஏன் இதில் வந்து ஒரு பெரிய கொமிட்மெண்ட், ஒரு ஸ்ரத்தை ஏற்பட மாட்டேங்குது, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால தான். அதனால ஞானத்தை பற்றி தெளிவாக புரிதல் ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்களேன், தென் வில் பி மோ கொமிட்டட். மோ என்ன என்ன நமக்கு என்ன ஏற்படும், நமக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட், நம்ம ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் வந்துடும். ஆஹா, இதுதான் வாழ்க்கையோட நோக்கமே இதுதான் சொல்லிட்டு மொதல் நம்மள மாதிரி நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும்ல. அப்போ அந்த கன்விக்ஷன் வர்றதுக்கு தான் சாஸ்திர படிப்பு தேவைன்னு சொல்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதாவது தான் ஞானத்தை பெற்று பிறகு ஞான நிஷ்டை அடையிடுது. அதுக்கு சாஸ்திர படிப்பு மிக மிக முக்கியமானது. சாஸ்திரம் இங்க என்ன எதை தெளிவா சொல்லிடுன்னு சொன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதை நோக்கி இருக்கின்றது சொன்னா, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு விடுதலையை நோக்கி இருக்கிறது, மோட்சத்தை நோக்கி இருக்கிறது. உள்ள விளிம்பங்கள் ஆக மிக சிறந்தது, மனித நேயம் அல்ல, ஆக மிக மேலானது என்ன, விடுதலை, வீடு பேரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அல்லது மோட்சம், முக்தி என்ற வார்த்தைலாம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணணும். அதை வந்து மத்தவங்க ப்ரூஃப் பண்றது இல்லை, நமக்கு நாமே கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அப்ப கெட்டியா அந்த வாழ்க்கையை நம்ம வந்து தொடர்ந்து சாஸ்திரம் கேட்கறதுலையும், அதை பத்தி சிந்திக்கிறதுலையும், அதை வந்து படிக்கிறதுலையும், அதை வந்து விரிவுபடுத்திக்கிறதுலையும், அதை ரீடிஃபைன் பண்றதும், மறு உருவாக்கும் பேர் இருக்கு, மறு உருவாக்கும் பேர். அதை அதை பண்ணிக்கிட்டா தான் நம்ம என்ன இருப்போம், இந்த வாழ்க்கை ஏன் எல்லாருக்கும் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஆமா சாமி, ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காரு, நீ புதுசு தான் பேசிட்டு, அதே தான் பேசிட்டு இருக்காரு, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்காரு. என்ன மோட்சம், மோட்சம் என்ன, மோசம் தான் போயிருக்கேன், எங்க மோட்சம் அப்படின்னு நம்ம தோடுது இல்லை, உங்களுக்கு தான் தோன்றது எனக்கு தெரியுது, இதுதான் சொல்றேன். அதனால தான் இப்போ என்ன பண்றோம், மற்ற விஷயத்தை இது எல்லாத்தையும் படிச்சு இப்போ நம்ம, ஏன்னா நம்ம ஒரு நவீன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ரமணரோ, ஒரு ராமகிருஷ்ணரோ, அல்லது ஒரு 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 சங்கரரோ, அல்லது ஒரு ராமானுஜரோ, ஒரு ஒரு மத்வரோ, அல்லது ஒரு வியாசரோ கிடையாது. அவங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க காலத்துல இருந்து இந்த அளவுக்கு வந்து மனம் சிதறி போய் கிடக்கல. இந்த அளவுக்கு வந்து 10 நிமிஷம் ஒரு தடவை ஃபோன் பார்ப்பாங்க, வேணும் நீங்க என்ன பண்றீங்க, ஒருத்தர் எட்டி பாக்குறாரு, எனக்கு தெரியும் போனை தான் பாக்குறாருன்னு, என்ன என்ன மெசேஜ் வந்திருக்காரு. 5 நிமிஷம் எட்டி பார்க்காம இருக்க முடியுமா, செத்து போயிடுவோம் நம்ம. அப்ப அந்த அளவுக்கு நம்ம மனசு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு அப்படியே வந்து வெளியே போய் சிதறி கிடக்கு நம்ம மனசு. அதனால இப்பேற்பட்ட மனசுக்கு எப்பேற்பட்ட கன்விக்ஷன் தேவை. அதைத்தான் இங்க மனுஷ ஜென்ம மேன்மை பத்தி பேசுறாங்க. ஆக இங்கே சொல்லக்கூடியது நான் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஞானிகள் வந்து அதான் இதை பற்றி ஒரு 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 இளைஞன் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தான். இல்லை நீங்க எல்லாம் வந்து சுயமாற்ற ஒரு பெரிய இலக்கியவாதி, அவரு கேட்டுட்டு இருந்தார். என்னன்னு சொன்னா, நீங்க சுயமாற்றத்துக்கு பாடுபட்டு இருக்கீங்க, உங்களுக்கு உங்களால உலகத்துக்கு என்ன நண்பன்னு சொல்லிட்டு. ஆனா சொன்ன நான் சொன்னோம், இங்க இங்கே இங்க நமது சாஸ்திரம் நமது சாஸ்திரம் நமது என்ன இந்த பக்தி இலக்கியம் அது வெறும் சுயமாட்சத்தை மட்டும் பேசல, ஆதியில கீதையிலே வந்து சர்வாத்ம பாவம் பேசப்பட்டிருக்கு. என்ன இல்லா எல்லா உயிரும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா உயிரும் இப்ப தாயமான சுவாமியில எடுத்துக்கோமே, அந்த காலத்து அழுதானே என்ன சொல்றாரு, எல்லா உயிரிலும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அவரு ஒரு என்ன வள்ளற்பண்ணா சொல்ற, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்றாரு. அப்ப இது சர்வாத்ம பாவம் இல்லையா இது? அதனால அன்பர் பணியை செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமேன்னு சொல்லிட்டு. அதனால இங்கே மனித நேயம் வந்து பேசப்படாதல்ல, மனித நேயம் ஒரு விழுமியம் ஒரு வேல்யூ, அது அதுவே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. ஹியூமனிட்டி ஹியூமனிட்டேரியன் டான்ஸ் இருக்கு இல்லையா, ஹியூமனிட்டி ஹியூமேன் இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. சகோதரத்துவமோ அல்லது என்ன சமத்துவமோ மனித நேயமோ அன்போ பரிவோ தயையோ கம்பேஷனோ எம்பத்தியோ வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. அது ஞானத்தின் என்ன, ஞானத்தின் வந்து வெளிப்பாடு, அது ஞானத்தின் வந்து என்ன சிதறல்கள், அது ஞானத்தின் பலன்கள் வெளிப்படுது. பெரிய ஞானிகள் ரொம்ப கம்பேஷனட்டா இருந்திருக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு தயான்னு பேர் வருது இல்லையா. அதனால நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கறோம் அப்படின்னு கேட்டா, ஆனா உண்மையிலே நாம் அடையக்கூடியது என்ன, நாம நிம்மதியா இருந்தா தான் மற்றவங்க நிம்மதியை கொடுக்க முடியும், நாம் அமைதியா இருந்தா தான் மற்றவங்க அமைதிப்படுத்த முடியும். நம்மகிட்ட அமைதி இல்லை நிம்மதி இல்லைன்னு எப்படி அதை போய் ஷேர் பண்ணிக்க முடியும்? அப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்பது நிறைவு தான், நிம்மதி தான். அதை முத வச்சுட்டு அப்புறம் வந்து அதனுடைய பலாபலன்களாக, ஒருத்தர் வந்து மௌனியா இருப்பாரு, ஒருத்தர் வந்து எக்ஸ்டஸில குதிச்சுட்டே இருப்பாரு, சப்ளாம் சொல்றோம்ல ராமகிருஷ்ணர் மாதிரி, ராமணர் மாதிரி ஒருத்தர் மௌனியா இருப்பாரு, ஒருத்தர் வந்து உலகமெங்கும் கால்நடையா போய் உலகம் பூரா இங்க ஒட்டுமொத்த இந்தியாவை 4 தடவை சுத்தி வந்து சங்கரர் மாதிரி இந்த இந்த ஞானத்தை எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்குவாரு. ஸோ அவங்களுடைய 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 முன்பதிவுகள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ப அவங்க அது நடந்துக்கு போறாங்க. அதை வச்சு நம்ம ஒருத்தர் ஞானம் இருக்கா இல்லையா, ஒருத்தர் வந்து நிறைவு அடைஞ்சாரா முக்தி அடைஞ்சாரா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆக நம்முடைய சாஸ்திரமானது மிக மிக தெளிவாக இருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்கோ அவர்கள் நிச்சயமாக இந்த சர்வாத்ம பாவம் இருக்கத்தான் செய்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த நான்ன்றது உள்ள குறைகளை அவங்க கண்டடைஞ்சிருக்காங்க. நான் நான் சொல்றோம்ல, செல்ஃப் நாலேஜ் செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன குறை இருக்கு, இந்த செல்ஃப் வந்து மெல்ல சுருங்கி சுருங்கி என்ன ஆயிரும்னு சொன்னா, அது போய் ஒரு 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 என்ன இறுக்கத்துல சுருங்கி ஒரு இறுக்கத்துல ஒரு ஒரு டென்ஷன்ல சுருங்கி ஒரு டிப்ரெஷன் விடுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்கு. அதனால்தான் அவர் பெரியவர் பாடுகிறார், அதே தாய்மான சுவாமிகள் தான் பாடுறாரு, என்னது என்னமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சும் புண்ணாகி போனது இது போதும் பராபரமே. வார்த்தை பாருங்க, என்னது என்ன, நான் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, என்னது என்னமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சும் புண்ணாகி போனது இது போதும் பராபரமே. அதனால என்ன பண்ணணும், என்ன பண்ண சொன்னா, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே, எல்லா உயிரும் இன்புற்று இருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு முடிவு சொல்றாரு. என்ன ஆயிடுச்சு, இந்த 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 ஞானத்தை அடைய முற்படுகின்ற வீரர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த சர்வாத்ம பாவம் இருக்கத்தான் செய்திருக்கிறது. சரி, இது வந்து ஏதோ தன்னல என்ன தன்னலமான ஒரு ஒரு செயல்பாடு இல்லை. இது ஞானத்தை அடையிறது அப்படின்றது, மோட்சத்தை விரும்புறது அப்படின்றது தன்னல செயல்பாடு அல்ல. அது எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற ஒரு விடுதலை உணர்வு. அந்த விடுதலை உணர்வு இருக்கு இல்லையா, அந்த அந்த என்ன முமுட்சுத்துவம் சொன்ன பேசணும் இல்லையா, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம், அப்புறம் மகாபுருஷ சம்சரையாக, அதாவது பெரியவங்களோட கலந்திருப்பது, சச்சங்கம் நம்ம பேசுறோம் இல்லையா. ஏன் சச்சங்கம் ரொம்ப முக்கியம், சச்சங்கத்தால் சார்பகலம், சச்சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னு பெருமையா இது வந்து ரொம்ப கவனப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது, இவ்வளவு விஷயம் நம்ம அதை உள்வாங்கிக்கணும். அப்புறம் இந்த சுரோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, பழமைவாதம் பேசுகின்ற யாருக்கோ ஒரு சிலருக்கு தான் முக்தி, ஒரு சிலருக்கு தான் மோட்சம் அப்படின்றது கிடையாது. அப்புறம் இவங்க பேசுற மாதிரி என்ன, தனி மனிதன் தான் இண்டிவிஜுவல்ஸ், இண்டிவிஜுவலிசம் இதுக்கு பேரு. இண்டிவிஜுவல்ஸ் ரொம்ப முக்கியம், தனி மனுஷனை பாருங்க, டோன்ட் இன்ஃபிரின்ஜ் இட் இஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கடைசியா நான் நான் சொல்லி அல்லது சுருங்கி அவன் வந்து மன இறுக்கத்துக்கு ஆளாகி, மன மன என்ன செயலின்மைக்கு உள்ள போய் பெரிய மன வீழ்ச்சிக்கு, என்ன மன வீழ்ச்சி அப்படின்றது டிப்ரெஷன் அர்த்தம், மன வீழ்ச்சிக்கு உள்ளாகி அப்புறம் அந்த நேரம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பேசுறவங்க நிறைய பேர், இருத்து இல்லையம் எக்ஸிஸ்டன்சிசம் பேசுற பல பேர் கடைசியாக வந்து தன்னை வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. நிச்சய உட்பட ஃபெட்ரிக் நிச்சயம்னு சொன்னோம் இல்லையா, அவர் உட்பட அப்புறம் அவரோட சிசு பிள்ளைங்கள்லாம் வருஷம் நம்ம 5,000 பேர் சொல்லுவேன், நல்ல திங்கர்ஸ். ஆனால் லேசான ஆளுகள்லாம் அவங்க குறைச்சி மதிப்பிடும், நல்ல திங்கர்ஸ் எல்லாருமே. ஆனா அவங்க அப்படி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அல்லாமல் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, திருநாவுக்கரசன், நானும் போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் அழுதால் உன்னை பெறலாமே, மாணிக்கவாச சுவாமிகள் என்ன சொல்றாங்க, அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு ஒரு நிறைவு அடைகிறாங்க. இந்த நிறைவு இருக்குல்ல, அது நமக்கு சாஸ்திர ஞானம் கொடுக்கக்கூடிய என்ன கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், ஒரு உத்தரவாதம் இதுதான் விஷயமா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அடுத்து இல்லையா, அதுக்கு அதை வந்து இங்க இங்க இந்த இங்கே சிந்திக்கின்ற அடுத்த இந்த மந்திரம், இந்த மந்திரத்தில் சிந்திக்கிறாங்க என்ன வேணும்னு சொன்னா, சொல்ற யோவா ஏதாட்சரம் கார்கி அவிதித்வா, அறிந்து கொள்ள, இதை வந்து இந்த அறியாத உண்மைகளை வந்து இந்த அறிவு இந்த அரிதான உண்மைகளை வந்து அறியாதவர்கள் யார் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறியாமல் இருக்கும் ஜுஹோத்தின் எத்தனை, ஜுஹோத்தினா ஹோம யாக யஜ்ஞங்கள், ஜஜத்தேனா யாகங்கள் யஜ்ஞங்கள் போன்ற தப தப்பியத்தை, விதவிதமான யாக யஜ்ஞங்கள், ஹோமாதிகள், என்ன பூஜை புனஸ்காரங்கள், அபிஷேக ஆராதனைகள், எத்தனை பூஜை செஞ்சாலும் என்ன, இந்த இந்த அதெல்லாம் மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் சித்திக்காதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது, அடிப்படையிலேயே வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா தெரியும் நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், தப்பு கிடையாது, நமக்கும் தெரியும் அது எதுக்கு பண்றோம்னு சொன்னா, ஒரு அது ஒரு சித்த சுத்திக்கு மன தூய்மைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பக்தியில நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஞானம் என்பது இது இது இந்த ஞானம் வந்து அதனால் வந்து அடைய முடியாது. என்ன சொல்லுகிறார், அப்ப அப்ப தவம் செய்யறது எல்லாம் தப்பான ஒரு கேள்வி வரும், தப்பா சொல்லலை, ஆனா அது கொடுக்கக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா. அது ஒரு தவம், நீங்க நீங்க தவம் பூஜை செஞ்சாலும் சரி, தபஸ் பண்ணாலும், யாக யஜ்ஞங்கள், எல்லாம் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, எதை கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு வந்து புண்ணியங்களை கொடுக்கும், எதை கொடுக்கும், புண்ணியங்களை கொடுக்கும், அப்ப சுகங்களை கொடுக்கும், இரண்டும் கொடுக்கும். அதனால அது பலன் வந்து அது என்ன சொல்றா, என்ன அங்க வந்து பகுனி வருஷ சகசிராணி, பல ஆயிரம் ஆண்டுகள் நீங்க செய்தாலும் போதும், அது கொஞ்சம் கடுமையா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்துருவோம், இதை பார்த்துருவோம் நாம ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. நம்ம வந்து இது அடிப்படையில நம்மளாம் கொஞ்சம் வெரி ரிச்சுவலிஸ்டிக் பீப்புள், நம்மெல்லாம் வந்து நம்ம சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கை உடையவர்கள், அது பல காலமாக நம்ம செஞ்சுட்டு வரோம். இந்த சடங்கு சம்பிரதாயங்களும் வேதங்களில் பேசப்படுது, கர்மகாண்டம்னு பேசப்படுது. எதுக்குன்னு சொன்னால் நமக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கும், சொன்னோம் இல்லையா, மனம் உடையவர்கள். மனம் எது விரும்புது, மனம் எப்பொழுதுமே வந்து முதல் இரண்டு இரண்டு புருஷார்த்தம், என்னது அர்த்த காமத்தை விரும்புது, பொருளை விரும்புது. இதுக்கு ஆசைகளை நிறைவேற்றிருக்கேன், நிறைய ஆசை, பெரிய வீட்டில் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, பெரிய கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு, பெரிய வேலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, பெரிய சம்பளம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நிறைய பிள்ளைகள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நிறைய உறவுகள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால மனம் வந்து அதெல்லாம் விரும்புது, அதை வந்து சாஸ்திரம் சாங்ஷன் பண்ணுது, அதை வந்து நிராகரிக்கல. இருக்கட்டும்லாம் இருக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், அதனுடைய வரையறைய ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் கர்மா. இந்த லிமிட்டேஷன் கர்மா வந்து உபநிஷத்துங்க பேசுது, எல்லா உபநிஷனும் அது பேசுது, இதுல பகவானும் பேசுறாரு லிமிட்டேஷன் கர்மம். அது என்னது கர்மங்களின் வேதங்களின் வரையறை சொல்றாரு, வேதமே ரொம்ப வரையறைக்கு உட்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த வேதத்துல தான் என்ன இருக்கு, உபநிஷத்தும் இருக்கு, அங்கதான் ஞானமும் இருக்கு, வரையறுக்கப்பட்ட கர்மங்களும் அங்கதான், உபாசனைகளும் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, அங்கேயேதான் ஞானமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு அதான் மனுஷனுக்கு மட்டும் தான் என்ன இருக்குன்னா இந்த புத்தி புத்தி கூர்மை இருக்கு, நமக்கு எது வேணும் நம்ம எடுத்துக்கலாம். முதல் இப்ப எனக்கு வேணும், எனக்கு அர்த்த காமம் வேணும் இந்த வயசுக்கு, ரைட், அது நாம நல்லபடியா அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனா அந்த வத் ஏவத்தத் பவதி, அது எதை கொடுக்காதுன்னா அது கொடுக்கக்கூடிய சொல்றாருங்க, அதுக்கு நீ வந்து பல, அதுவும் பகுனி வருஷ சகசிராணி, பல ஆண்டுகள் மாதவம் செய்தாலும் சொல்ல, பல 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 கோடி வருஷங்கள் செஞ்சாலும்ன்றாரு, பல ஆயிரம் வருஷங்கள் நீங்க இதை செஞ்சாலும் கூட என்ன கிடைக்காதுன்னா அதனுடைய பலன் இருக்குல்ல, அந்த அந்த ஒரு முடிவுக்கு உட்பட்டது, வரையறுக்கு உட்பட்டது, இட்ஸ் லிமிட்டட். அது எதை கொடுக்குன்னு சொன்னா, சரி அதையும் நம்ம பார்த்துடலாம். அது வந்து இங்க ஏன் இதை பேசுறாங்கன்னு சொன்னா, இது வந்து ஆத்ம ஞானத்துடைய மகிமையை சொல்றதுக்கு அதை குறைச்சி சொல்றாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய வரையறையை சொல்றாங்க. உங்களால் ஓட முடியலன்னா உங்களால் ஓட முடியலன்னு சொல்றேன், அதனால ஓடாதீங்கன்னு சொல்றேன், இல்லை நான் ஓடுன்னு சொன்னா கீழே வந்துடுவீங்க. உங்களால் செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது, ஒத்துக்கணும். அதே போல இந்த காரியத்தால் இது ஆகாதுன்னா ஆகாது தான். இப்போ கர்மத்தால் கர்மத்தால் நமக்கு வந்து ஞானம் ஆகாதுன்னா ஆகாது தான். இப்போ ஞானம் எது எதனால் ஆகும்னு சொல்ல போறாரு, இப்போ எதனால் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப தட்டையா கர்மமே தப்புன்னு புரிஞ்சுக்கூடாது, கர்மத்தோட கர்மத்தின் பலன் உண்டு, ஆனால் பணம் வந்து நம்ம மன நிறைவு கொடுக்குமான்னு நம்ம வாழ்க்கையில பாருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வாழ்க்கையை, ஏறக்குறைய வந்து ஒரு பாதி தூரம் வந்துட்டோம், எல்லாம் எல்லாம் 50 வயசு கடந்துட்டோம்ல, 100 50 வருஷம் வாழ போறோம், நமக்கு எல்லாருக்கும் 100 வயசு தெரியுமோ, சொல்லிதான் வைப்போம். அப்ப என்ன கிட்டு போச்சு, இப்ப இருக்க இருப்போமே 100 வயசு. அதனால அப்ப அது கர்மத்துடைய வரையறை என்னன்னு சொன்னா, நான் பாருங்க இப்ப வந்து இப்ப இவ்வளவு ஒரு வேலை பார்த்தேன் நிறைவா இருந்துச்சா, அப்ப நிறைவா இருந்துச்சு, இப்ப போக போக வந்து கொஞ்சம் சலிக்குது, ஒரு உறவுகள் இருக்க நிறைவா இருக்கா, நல்லவங்க தான் மனைவி குழந்தைகள் நல்லவங்க தான், இருந்தாலும் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு, இன்னும் பிளீசிங் பீப்புள் இருக்கு இல்லையா, மற்றவங்களை வந்து சமாதானப்படுத்துறது இருக்கு இல்லையா, அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது இருக்கு இல்லையா, அப்ப சோ டயரிங், எப்ப பார்த்தாலும் முகத்தை சுழிச்சிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க, நமக்கு வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா தோணுது, ஆனா அது சொல்லிட முடியாது நம்ம உடனே, அவ்வளவுதான் வீட்டை பூகம்பம் அடிச்சிடும் இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பொறுத்துக்கிறோம். நல்லதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெயினிங் வேற எங்க நடக்கும் நமக்கு, நமக்கு நமக்கு பொறுமையும், நமக்கு வந்து என்ன கோபம் எங்க வராது, எங்க செல்லாது, வீட்டுல செல்லாது, செல்லும் இடத்துல சினிமா காக்கனாங்க, அதனால நமக்கு தெரியும் கோவப்பட்டா சாப்பாடு கிடைக்காது, நல்லாவே தெரியும் நம்ம அப்படியே டக் டக் நம்ம சொல்லி லேசா பல்லெழிச்சிக்க வேண்டியதான், ரொம்ப கேவலமா இருக்குல்ல, இருந்தாலும் அப்படிதான் அதான் வாழ்க்கை நமக்கு தெரியும். இப்ப 50 வருஷம் தான் தெரியுது, இது 30 வருஷம் தாண்டா தாண்ட கிடையாது, இப்பதான் தெரியுது, இப்ப ஒரு கவிதை படிச்சேன் நானு, என்ன கவிதை சொல்றாங்க, பீப்புள் மிஸ்டேக் பிகாஸ் வி ஹேவ் மூட் ஸ்விங்ஸ் இல்லை, நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கும். அப்பப்போ திடீர்னு வந்து ஒரு மாதிரி உண்மையாயிரும், திடீர்னு வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்கும், திடீர்னு வந்து கோவமாக இருக்கும், என்ன காரணமே தெரியாது இல்லை, அது மூட் ஸ்விங்ஸ் தான். ஸோ ஒரு கவிஞர் எழுதுறாரு, அட் 18 20 20 வயசுல எனக்கு வேற மூட் ஸ்விங்க்கு வந்து பேர் காதலாம், 30 வயசுல வர மூட் ஸ்விங்க்கு பேர் கல்யாணமா, 40 வயசுல மூட் ஸ்விங் வர பேர் பேர் வந்து குழந்தை குழந்தைகள் எல்லாம் அவரோட அன்பா, 50 இப்படி வரிசையா எல்லாம் மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோமா, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டோம் நம்ம, ஒரு மாதிரியான என்ன மன ஸ்விங், என்ன சொல்றது, மன ஆடல் அது, மன போராட்டம்னு சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி என்ஜாய் இட் வாட் இல்லை, எல்லா விதமான இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்றோமே. அப்ப நம்ம மூட் ஸ்விங்ஸை போய் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம், அதனால அது அந்தந்த வயசுக்கு அது ஏற்படதான் செய்யும், நடக்கட்டும், ஸோ வாட்டும் தள்ளி நின்று பார்க்கிற ஒரு ஒரு ஞானம் எல்லாம் இப்பதான் 50 வயசுல நமக்கு ஏற்பட்டிருக்கு, ஸ்பெஷலி இந்த வயசுல ஏற்பட்டிருக்குன்னு சந்தோஷம் பண்ணோம், ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த இந்த கர்மத்தால நம்மளே நம்ம அன்னாடி நம்ம நம்மளுடைய செய்களை பார்க்குற கர்மத்தால் ஏற்படுகின்ற பலன்கள் இருக்குல்ல, அது வந்து எதை தவம் இப்போ தபஸ் பண்றோம்ல, இப்போ சொல்ற இப்போ சொன்னா 1000 1000 வருஷம் நம்ம தபஸ் பண்ணாலும் நமக்கு வந்து மோட்சம் மட்டும் கிடைக்காது, தபஸுடைய பலன் மோட்சம் கிடையாது, ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும். தபஸ் என்ன பண்ணும்னா பரவாயில்ல, அதுக்குன்னு தபஸை விட்டுறாத, உபாசனையை விட்டுறாத, அது என்ன கொடுக்கும் சொன்னா, அது நமக்கு வந்து முதல்ல வந்து நம்முடைய இருக்கிற பாவங்களை போக்கும், தபஸ்னாவே எரிக்கிறது தானே. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டுன்னுவாங்க வள்ளுவன், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார்ன்றது. அப்ப தவம் செய்யறவங்க தன் கர்மத்தை நம்ம ஏற்கனவே செய்த கர்மங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கான பிராயச்சித்தமா உட்காந்து ரொம்ப பேசிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பூரா வந்து மௌனமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன தவம் ஏன் ரொம்ப பேசுறீங்க பாருங்க, நான் 4 பேர்த்து புண்படுத்தினேன், அதுக்கெல்லாம் வந்து சரியாயிரும், அதனால நம்ம பாவத்தை கரைச்சிரும். ஆனா மொத நாள் தான், மொத நாள் வந்து இந்த மௌனம் முடிஞ்சுட்டு மறுநாள் நான் இப்படி தான் மௌனம் திருமணம் பேசியே முடிச்சிருவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி நான் ஒரு வாரமா மௌனமா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இருந்த மௌனத்தை ஊரு பூரா சொல்லி தமால் அடிச்சு என்ன பண்ணிடுவோம், ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டு இப்படி ரொம்ப கஷ்டம் தெரியுமா, என்ன விரதம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது அதுக்கு டபுளா சாப்பிடுறது மறுநாள். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல நாம. அதனால தவம் என்ன பண்ணும்னா, தவம் வந்து நம்முடைய ஒண்ணு பாவத்தை கரைக்கும், இன்னொன்னு புண்ணியத்தை சேர்க்கும், சுகத்தை கொடுக்கும். நம்ம தவம் என்ன பண்ணா, நிறைய சுகமான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து மட்டும் சேர்த்துறோம். அதனால ஏன் அப்படி சொன்னா, தவம் செய்யறப்ப நம்ம என்ன ஆகிறோம், இப்போ பண்ணி கிடக்குன்னா துக்கம் தான், கஷ்டம் தானே, ஒரு கஷ்டப்படுறப்ப அதுக்கு அந்த கஷ்டத்தை வந்து சரி பண்றதுக்கு ஒரு சுகம் வந்து சேரும் நமக்கு. அதனால இப்ப ஆனா தவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, தவம் வந்து வைராக்கியத்தை கொடுக்கும், வந்து என்ன ஒரு மன உறுதியை கொடுக்கும், இது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, பேசக்கூடனா பேசக்கூடாது, வெளியே போகக்கூடாது வெளியே போகக்கூடாது, ஒரு நாள் பூரா வந்து படிக்க போறோம்னா படிக்க போறோம், ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். ஆனா தவம்லாம் தவத்துடைய தபஸ் இருக்கு இல்லையா, தபஸுடைய நன்மைகள்லாம் ஏராளம் உண்டு, அதனால அது வந்து நமக்கு வந்து எதை கொடுக்குன்னு சொன்னா நிச்சயமா ஒரு நன்மையை கொடுக்கும். இப்ப நான் நாளைக்கு வந்து யோகாசனம் செய்ய போறேன்னு வச்சுக்கோங்க, அது என்ன நன்மை, உடல் ஆரோக்கியம் கொடுக்குமே இல்ல, ஒரு நாள் பூரா நாம மௌனமா இருக்க போறோம்னு சொன்னா என்ன 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 பண்ணோம், மனசை என்ன பண்ணோம், மனசை அமைதிப்படுத்துமே, அப்ப அதுக்கான பலன் வந்து உண்டு, பலன் பத்தி நம்ம குறைச்சி பேசல. ஆனா நமக்கு அப்படி அது அதான் மனுஷன் அது மனுஷ ஜென்மத்துடைய மேன்மை என்னன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம எதுக்கு ஒரு யாத்திரை போறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க இமயமலை போறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கங்கைக்கு வரோம்னு வச்சுக்கோங்க, கங்கையோட அந்த நீர் நீரை பார்த்து என்ன பண்ணுவோம், யாருக்கு பிடிக்கும் அதை பார்த்து அப்படியே அதில் போய் காலை நினைச்சு காலை நினைச்சு தண்ணி எடுத்து புரோக்ஷனம் பண்ணிக்கிறோம், அதை குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், யார் குளிப்போம், யாருக்கு அது அருமை தெரியும், மனுஷனுக்கு தான் தெரியும், அங்க ஒரு எருமை மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல கங்கை நம்ம பார்த்துருக்கோம் அந்த ரிஷிகேஷன் ரிஷிகேஷன்ல போல தர்மத்துல நிறைய எருமை மாடு வருது இன்னைக்கு வந்துட்டு போட்டோம், அதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல நம்ம வாழ்க்கையில. பாத்தீங்களா அது கங்கையை குளிக்காது, அங்க இருக்க சேருக்கு அதுல உட்காந்துருக்கும் அது, அது தெரியுமா கங்கையோட அருமை? அது தெரியாது. அப்ப மனுஷனுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, மனுஷனுடைய நுண்ணுணர்வு இருக்குல்ல, அது எதையோ வந்து இந்த இயற்கையில இருந்து எதையோ அள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதனுடைய இயற்கையுடைய மகத்துவத்தை இல்ல அதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை மனுஷனுக்கு இருக்கு, அதான் மனுஷத்துவம் சொல்றாரு. அரிது அரிது மானுடராய் பிறப்பது அரிது. இப்ப மனுஷனுக்கு தான் வந்து வாழ்க்கையில சிறந்ததை தேர்ந்தெடுக்கிற ஒரு தன்மை மனுஷனுக்கு, பொருள் கூட சொல்றேன் லீவ் அலோன் மோக்ஷா இருக்கட்டும் ஒரு பக்கம், சிறந்ததை தேர்ந்தெடுக்கிற ஒரு தன்மை மனுஷனுக்கு தான் இருக்கு. ஸோ இது அது வந்து ஒரு ஒரு ஆக்சுவலி இட்ஸ் அ அது ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாம நாம வந்து அதை அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றோம். நமக்கு ஆக்சுவலி ஈவன் இன் நியூரோலஜி, அதாவது பிரெயின், அதாவது மூளையை பத்தி பேசுற டாக்டர்ஸ் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, மூளைக்கு எப்பொழுதுமே வந்து தொடர்ந்து ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பம் எடுத்துக்கிட்டே இருக்குமா, அந்த மூளை ஒரு அரிப்பு இருக்குமா, மூளை நம்ம சொரிய முடியாது இல்ல, சொரிஞ்சிடுவீங்களா? இல்ல உடம்புல அரிப்பிட்டா சொரிஞ்சுக்கலாம் இல்ல, ஆனா மூளையில அரிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, சொரிய முடியாது நம்மளால. அதுக்கு என்ன பண்ணுமா, புதுசு புதுசா படிக்கணுமா, அப்படி படிக்கலன்னா தான் அந்த மூளை என்ன பண்ணுமா, ஏதாவது கேளிக்கை என்டர்டெயின்மெண்ட் அல்லது ஏதாவது அரட்டை இப்படி அடிக்க அப்படி போயிடுமா. அப்ப இந்த மூளையை வந்து ஆக்கியூபைடா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, போய் ஒரு கேளிக்கையில ஒரு அரட்டையில ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 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 என்ன இதில் போய் விழாம மூளையை வந்து அந்த அரிப்பை சரி பண்றதுக்கு தொடர்ந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சிந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மூளை வந்து மூளை என்ன ஆயிருமா, யாங் ஆயிருமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரெல்லாம் ரொம்ப மூளையை பயன்படுத்துறாங்களோ அவங்க வந்து எப்போ 80 வயசுலாம் வயசு, அவங்களுக்கு வந்து 80 வயசுல தான் அவங்களுக்கு வந்து என்ன ஓல்ட் ஏஜே ஸ்டார்ட் பண்ணுமா. ஏ நல்ல நியூஸ் இல்லை இது வந்து, இது சும்மா நான் சொல்ற நியூஸ் இல்லை, இது நான் அனுப்பி வைக்கிறேன் அப்புறம் மேலே எல்லாருக்கும், எல்லா இதுல குரூப்ல இருக்கீங்களா, ஒரு பெரிய டாக்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு சொல்லியிருக்காரு 80 வயசுல நல்லதா போச்சு, அப்பதான் நம்ம வயசாக ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா, அப்படியே யங்காகவே இருப்போம், நல்லா இருக்குமா நம்ம, நல்லா மூஞ்சி பாருங்க நான் போயே தெரியும் எவ்வளவு யங்கா இருக்கீங்கன்னு. ஆக படிக்கிறவங்க சிந்திக்கிறவங்க எப்பயுமே யங்கா இருப்பாங்களாம், நல்ல மோட்டிவேட்டிங்கா இருக்குல்ல சுவாமி, எனக்கு இப்ப மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறீங்களா அதாவது உபனிஷத் பேசுறீங்களான்னு எல்லாம் சேர்த்துதான். ஆக நமக்கு நமக்கு வந்து இந்த இந்த எதுக்கு இங்க வந்து தபஸ் தவத்தை வந்து தவம் வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, நமக்கு வந்து அப்ப தவம் வந்து நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்காதான்னு சொன்னா, இங்கதான் ஒரு சின்ன ஒரு சிதுக்கு இருக்கு, ஒரு சின்ன என்ன என்ன சொல் ஒரு பாய்ச்சல் இருக்கு, ஒரு சிக்கல் சிடுக்கு. என்ன சிடுக்குன்னு சொன்னா, இந்த நம்ம செய்யற தபஸை வந்து நம்ம எதுக்கு பாவிக்கிறோம்னு நமக்கு தெரியணும். இப்ப நமக்கு சாஸ்திரத்துல வந்து ஞானம் பெற்ற பிறகு தபஸ் தேவையான்னு கேட்கிறாங்க, தவம் தேவையான்னு கேட்கிறாங்க, இத ரமணர் கேட்கிறாங்க. ஏன்னா ரமணர் கேட்கிறாங்க, இது பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ரமணன் வந்து 40 வருஷம் வந்து மௌனத்தில் இருக்காரு, 40 வருஷம் இது ஒரு வேகத்துல அவருக்கு ஞானம் பெற்றுதான் போய் அங்கிருந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு, கேட்கிறாங்க. சொல்றாரு ஞானம் பெற்று இல்ல, வைராக்கியம் வந்துருந்துச்சு, அங்க உட்கார்ந்த பிறகு நான் வந்து ஏதோ ஒரு 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 உண்மையை அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப அடைஞ்சிட்டீங்க, அதன் பிறகு 40 வருஷம் 80 வருஷம் இருக்கும் இருக்காருல்ல ரமணர், அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. நீதான் ஞானம் அடைஞ்சிட்டீங்களே, 30 வருஷம் உட்கார்ந்துருந்தீங்க தனிமையில, இப்ப ஞானம் அடைஞ்சிட்டீங்க, இப்ப இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இப்ப சொல்றாரு அடைஞ்ச ஞானத்தை இந்த 40 வருஷமா தக்க வச்சுட்டு இருக்குன்னு, அதுதான் தபஸ்னாரு. அடைந்த ஞானத்தை 80 வயசுல பதில் சொல்றாரு இவரு, அடைந்த ஞானத்தை 100 40 வருஷம் தக்க வச்சிருக்குன்னு, அதான் தபஸ்னாரு. அப்ப தபஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டா, தவம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, சிந்திப்பு நம்மளாம் சேர்ந்து நாம ஒரு ஞானத்தை அடைஞ்சிருக்கோம். என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா, இந்த நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பெருசாக நம்மளை காக்காது, நம்மை பற்றி ஒரு பேர் உண்மை இருக்கு, நான் சுரூபத்தில் நாம் என்ன அக்ஷரம் பிரம்ம போயிடுவோம் அந்த இடத்துக்கு. அது என்ன சொல்லுச்சு போன 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 சாப்டர்ல, நம்ம யாரு அக்ஷரம் பிரம்ம, என்ன நான் சொல்ல முடியாத ஒரு பேர் உண்மை நம்ம, அதுக்கு நாம் வந்து நம்மளை திறந்து வைக்கல, அதுக்கு நாம் வந்து விழிச்சுக்கல, அதனால நம்ம வந்து இப்போ என்னவா இருக்கும், சம்சாரியா இருக்கும். இதான சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் விட்டுறாதீங்க, நிறைய கதை சொல்லுவோம், ஆனா சப்ஜெக்ட் என்னன்றத ரொம்ப தெளிவா மனசுல இருந்து பேசுறப்ப மனசுல இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. அப்ப போன மந்திரத்துல வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்றப்ப அக்ஷரம் பிரம்மன் சொல்லுச்சு, நான் வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு. ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த தபஸ் இருக்கு இல்லையா, செய்யக்கூடிய காலை எழுந்தோம் 20 நிமிஷம் தியானம் பண்றோம், நேற்று சொன்னோம் இல்லையா, இரவு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நிதித்தியாசனம் பண்றது, நிதித்தியாசனம்னா கண்டெம்ப்ளேஷன் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப நான் செய்யற தபஸ் என்ன பண்ணுன்னு சொன்னா, நமக்கு ஏற்கனவே ஞானம் இப்ப சாஸ்திரம் படிச்சாலும் அந்த ஞானம்னா என்னன்னு தெரியும் தானே, ஆனா அந்த ஞானம் நிக்கிதானா, நிக்க மாட்டேங்குது. அப்பப்போ கோபம் வருது, அப்பப்போ வருத்தம் வருது, அப்பப்போ வந்து எரிச்சல் ஆகுது, அப்பப்போ இன்னொன்னு நடக்குது இல்லையா. அது என்ன காரணம், அது என்ன காரணம்னு கேட்டால், அதுதான் விபரீத பாவம்னு சொல்றது சாஸ்திரம். ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம பழசு எது கொண்டு வந்திருக்கோம், பழைய பதிவுகள் பாஸ் இம்ப்ரிண்ட்ஸ் சம்ஸ்காரங்கள் சொல்லுவாங்க சாஸ்திரத்துல, இதை எல்லா வார்த்தையும் நான் சொல்லி வைக்கிறேன். என்ன சொன்னா, நம்ம ஒழுங்கா உபநிஷத் கேட்டுட்டு இருக்கோம், வி ஷுட் பி எக்ஸ்போஸ் டு ஆல் தி டெக்னிக்கல் வேர்ட்ஸ். என்னென்ன டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து உபநிஷத்துல சொல்லப்படுதோ, பரிபாஷைன்னு பேர் தமிழ் எழுத்துக்கு, சொல்லப்படுதோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும். அப்ப எனக்கு ஞானம் இருந்தும் கூட நான் ஏன் இப்போ வந்து இந்த வருத்தம் வருது, எனக்கு ஏன் வந்து இவ்வளவு கோபம் வருது, டக்குன்னு எரிஞ்சு விழுந்துட்டேன், டக்குன்னு கோபப்பட்டுட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த ஞானம் இருந்தாலும் கூட என்னுடைய பழைய வாசனைகள் காரணமாக எனக்கு என்ன ஏற்படுது, இந்த விபரீத பாவங்கள் விபரீதமா போச்சு. அவட்ட அப்படி இப்படி பேசியிருக்கூடாது, பேசியிருக்குன்னா ரொம்ப வருத்தமா போச்சு, இப்படி சொல்லியிருக்கூடாது, இப்படி ஏசிருக்கூடாது, இப்படி நடந்திருக்கூடாது, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டேன். சின்ன சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஏற்படும் பாருங்க எல்லாம். அப்ப தபஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த விபரீத பாவங்கள் போகிறதுக்கு ஞான நிஷ்டையாகிறதுக்கு தபஸ் முக்கியம்னு சொல்றோம். ஞானிகளுக்கு மகான்களுக்கு ஒரு ரமணருக்கோ ஒரு 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 என்ன சுகருக்கோ அது வந்து இயல்பா இருக்கு அவங்களுக்கு, அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நம்ம இந்த ஒரு இல்வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், உலகத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம், இங்கே வந்து நமக்கு வந்து ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டோம், ஆத்ம ஞானம் அடைஞ்சாலும் வந்து நமக்கு என்ன விபரீதமாக போகலை, அப்போ தவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், தவம் வந்து இப்போ வந்து தவம் எப்படி இருக்கு, ஆத்ம ஞானம் வந்து ஜீரோ, நம்ம ஜீரோ தானே, ஜீரோ. தவம் என்ன பண்ணும், நம்மளை ஹீரோவாக்கும். ஜீரோ எத்தனை ஜீரோவா இருந்தாலும் முன்னுக்கு ஒண்ணு போட்டா அதுக்கு வந்து வேல்யூ வந்துடும், ஜீரோ இருக்கிறதுக்கும் வேல்யூ கிடையாது இல்ல. அப்ப இந்த ஒண்ணு போட முயற்சி இருக்குல்ல, அதான் தபஸ். நல்ல மேல இப்ப இந்த விஷயத்துக்கு ஏன் ஆட்டிக்கிட்டு, இதை ஏன் கேட்டுக்கிட்டுன்னு தோணுது போற நமக்கு, சொல்லுவாங்க கோபம் கேட்டே தெரியும் தோணுது, அப்ப தோணும் அப்ப டக்குன்னு, ஆமா இதை ஏன் கேட்டுக்கிட்டு, இதை ஏன் சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சமாதானம் அடைஞ்சிடல. அப்ப நம்ம தபஸ்வின்னு அர்த்தம், நான் நாக்கு அப்படிங்கிறதுக்கு மேலே 4 கேள்வி கேட்டேன்ல இப்படி சொல்றோம்ல, அப்ப நாம என்ன இதுக்கு எல்லாம் அந்த வாழ்க்கைக்கே லாக்கி இல்லாதவங்க இருக்கும் இல்ல, நம்ம உண்மையை புரிஞ்சுக்கணும், இதான் இதான் உண்மை. ஆக இந்த அகங்காரம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு விரோதி. அப்ப இது அகங்காரம் அல்ல, இந்த அகங்காரம் வந்து ஆத்ம ஞானம் கூடி உங்களுக்கு அகங்காரம் உண்டானா ஒரு உண்டு, அதனால இந்த அகங்காரத்தை அப்பப்ப இந்த தட்டி வைக்கிறது இருக்கு இல்லையா, தட்டி தலையை தட்டி வைக்கிறது, சரி சும்மா அவரை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாழ்க்கையின் நோக்கம் வந்து நிறைவு நிம்மதி அப்படின்னு சொன்னா, இந்த அகங்காரத்தை தட்டி வச்சுட்டு வச்சு நம்ம தொடர்ந்து நம்முடைய இந்த தபஸ் வந்து நமக்கு எதை கொடுக்காது? ஞானத்தை கொடுக்காவிட்டாலும் தபஸ் என்பது விபரீத ஞானத்தை, விபரீத பாவத்தை நீக்கிறதுனால நம்ம என்ன தபஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, இல்லை அப்போ பேசிட்டாலும் இனிமேல் நான் பூஜை பண்ணுறதில்லை, ஜபம் பண்ணுறதில்லை, தியானம் பண்ணுறது சுற்றக்கூடாது, உள்ளது முடிச்சிடும் உலகம் என்ன ஆகிரும், அப்படி இல்லை. தபஸ் நம்ம செய்யதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் இந்த ஞானம் வந்து நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்புறம் இது என்னவாகும்னு சொன்னால், இதுதான் ஆத்ம ஞான மகிமை. அது என்ன பண்ணணும் சொன்னால், நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா எதுக்கும் பதறாமல் சிதறாமல் ஒரு 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 நிம்மதியை, ஒரு நிறைவை, ஒரு அமைதியை வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னால், இந்த இந்த ஆத்ம ஞானம் வந்து இந்த தபஸை வந்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு பொறுத்திருக்கு. அது தபஸ் எப்படிப்பட்டது, தமம் எப்படிப்பட்டது, ஒரு முடிவுக்கு உட்பட்டது தான், வரையறைக்கு உட்பட்டது தான். இருந்தாலும் நம்முடைய வரையறைகளை, நம்முடைய லிமிட்டேஷன்ஸை போக்கக்கூடிய தபஸ் எந்த காரணத்தை கொண்டும் தபஸை விடாமல் கைப்பிடிக்கணும், விடாமல் வச்சுக்கணும். அப்புறம் வந்து அப்புறம் அடுத்து அடுத்து என்ன சொல்லி முடிக்கிறார் இந்த இந்த சுலோகத்தில், மனித சரீரத்தின் பெருமை. அப்ப ஆத்மாவை அறியாமல் இந்த இந்த மனுஷ சரீரம் எடுத்துட்டு ஆத்ம ஆத்மா அறியாமல் இருந்தா கிருப்பனாகன்னு சொல்றார். கிருப்பனன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிச்சைக்காரன் அர்த்தம், கடுமையா இருக்கிற கேட்க கிருப்பனன், அதனால பரிதாபத்துக்குரியவன் அர்த்தம். ஆக நாம வந்து அப்படி இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தால் சக பிராமணாக முடிக்கிறார். இந்த இந்த ஸ்லோகத்தில் அவர் எப்படி பண்ண சொன்னார், சக கிருப்பனக அத்தையக ஏத தக்ஷரம் கார்கி விதித்வா, யார் இது இது யார் இந்த இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறாங்களோ அவங்க வந்து அடையிறவங்க வந்து அடையாதவங்க யார் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ஐயோ பாவம், கிருப்பனகனா ஐயோ பாவம்னு அர்த்தம். பரிதாபத்துக்குரியவர்கள் சக, அப்புறம் யார் அடைஞ்ச விதித்துவ அஸ்மாத் லோகாத் பிரைத்தி சக பிராமணக, அடைஞ்சவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவர்கள் தான் வந்து, இங்கே பிராமணன்னா ஏதோ பிராமண ஆளுன்னு அர்த்தம் இல்லை, பிராமணக அப்படின்னு சொன்னால் பிரம்ம பிரம்ம பிரம்மம் ஆனவர்கள்னு அர்த்தம், இடத்துல பிரம்ம பூதக பிரம்மமாக ஆனவர்கள்னு அர்த்தம். அதனால இங்கே ரெண்டு விஷயம் பேசப்படுது, ஒன்று ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், ஆத்ம ஞானத்தின் மேன்மை, மனுஷ சரீரத்தின் மேன்மை, ரெண்டு மேன்மை, மானுட சரீர மகிமா, ஆத்ம ஞான மகிமா. இந்த மானுட சரீரம் எடுத்ததே எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு தான், நமக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பின அந்த என்ன சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் அதை நல்லபடியாக பாவச்சுன்னு சொல்லி முடிக்கின்றார் இந்த 10வது மந்திரத்தில். அடுத்த 11வது மந்திரம் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.